அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபல ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم علمه الكتاب. رواه البخاري. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் நேற்றைய முந்தைய தினத்தை பொறுத்தவரை எப்படி குர்ஆனை புரிந்து கொள்வது, அதை நாம் தெரிந்து கொண்டு நம்மளுடைய ஈமானை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது விஷயங்களாக நாம் பார்த்திருக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட நான் இது வந்து ஒரு பயான் நிகழ்ச்சியாக ஆக்காம இது வந்து ஒரு வகுப்பை போன்றது என்ற காரணத்தால நம்ம ஏற்கனவே நான் எதை சொல்லியிருக்கிறோனோ அது விஷயமாக ஒன்னு ரெண்டு கேள்வியை மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு நான் புதிய செய்திக்குள்ள வந்துடுறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனை கொண்டு நேர்வழி பெற்றவர்கள் யார், குர்ஆனை கொண்டு வழிகட்டு போனவங்க யாரு, இறையச்சம் உள்ளவர்கள், நேர்வழி பெற்றவர்கள், சாதிகள் வந்து வழிகட்டு போயிடுவாங்க, சரியா? மாஷா அல்லாஹ், ஜஸாகல்லாஹு கைரா. அடுத்த கேள்வி, நம்ம குர்ஆனை புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? குர்ஆனை புரிவது ஈஸியா கஷ்டமா? ஈஸியானது, சரியா? மூணாவது கடைசி கேள்வி, குர்ஆனை வந்து எப்படி புரிந்து கொள்வது, நம்ம இஷ்டத்துக்கு ஆயத்துகளை புரிந்து கொள்வதா அல்லது புரிந்து கொள்வதற்கு என்ற ஒரு அடிப்படை இருக்கிறதா? குர்ஆன் ஆயத்துக்கு, குர்ஆனை கொண்டு புரிந்து கொள்வது, ஒருவேளை குர்ஆனுக்குள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஹதீஸுகளை கொண்டு புரிந்து கொள்வது, சரியா? இவர் சொன்னார், அவர் சொன்னாரு அப்படின்னா இல்லாம இதான் அடிப்படை. குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டு, குர்ஆனில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஹதீஸுகளை கொண்டு புரிஞ்சுக்கிறனே என்பதற்கு ஆதாரங்களையும் உதாரணங்களையும் நம்ம ஏற்கனவே நம்ம போன இதுல பார்த்தாச்சு. அடுத்தபடியா மூணாவது என்ன சொன்னா, ஒருவேளை ஹதீஸுகளிலும் நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் யாரை வச்சு புரிஞ்சுக்கிறோம் சொன்னா, சஹாபாக்கள்ல மிகச்சிறந்த ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இந்த ஆயத்துக்கு என்ன சொன்னாங்க என்று நீங்கள் தஃப்ஸீர்களில் தேடி பார்க்க வேண்டும். தேடி பார்த்து குர்ஆனை கொண்டு நீங்கள் தஃப்ஸீர் பண்ண முடியாமல், ஹதீஸுகளை கொண்டு தஃப்ஸீர் பண்ண முடியாமல் போய்விட்டால் மூணாவது ஸ்டேஜுக்கு எங்க போய் நிக்கணும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன சொன்னாங்க என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஒரு சஹாபிக்கு குர்ஆன் விஷயமா துவா செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம கேட்கக்கூடிய துவாவை விட ஆயிரம் மடங்கு பல மடங்கு வெயிட்டு யாருடைய துவா, ரசூலுல்லாஹ்வுடைய துவா வந்து ரொம்ப வெயிட்டான துவா. உதாரணமா நீங்க பாத்தீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை மிம்பர்ல ஏறி பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபி கோரிக்கை வச்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கடுமையான வெயில் வாட்டுகிறது, வறட்சியாக இருக்கிறது, பஞ்சமாக இருக்கிறது, எனவே நீங்கள் துவா செய்யுங்கள் என்று ஜும்மா குதுபாவுடைய ஒரு சஹாபிதம் பண்ணாங்க, கோரிக்கை வச்சாங்களா இல்லையா? உடனே துவா செய்தார்கள். என்ன துவா கேட்டாங்க? அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹ்வே எங்களுக்கு நீர் புகட்டுவாயாக, எங்கள் மீது மலையை பொழிய செய்வாயாக,
இதன் மூலமாக பஞ்சங்களை பட்டினிகளை வறுமைகளை போக்குவாயாக என்று நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் உடனே ஹுதுபாவுல ஜும்மாவுல என்ன பண்ணாங்க, துவா செஞ்சாங்க. அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஏற்றுக்கொண்டான். எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டான்? மழை உடனே பெய்தது, சஹாபாக்களால வீட்டுக்கு போய் சேர முடியல என்கிற அளவுக்கு. எந்த அளவுக்கு மழை நீடித்தது என்று சொன்னால், இவர் சொன்ன மாதிரி அடுத்த ஜும்மா வர இல்லையா, இந்த ஜும்மாவுல துவா செஞ்சாங்க, மாஷா அல்லாஹ் அல்லாஹ் துவா ஏத்துக்கிட்டான், பரக்கத்த அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்தை தர்றான். அடுத்த வாரம் வர என்ன, மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுக ரசூல்லா பயன் செய்வாங்க. அதே சஹாபி எந்திரிச்சு, யார் ரசூலல்லாஹ், கடுமையான வெள்ளம், வெள்ளத்தால் மக்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறார்கள், கால்நடைகள் எல்லாம் வெள்ளத்தால் செத்து மறிகின்றன, எனவே மழையை நிறுத்துமாறு நீங்கள் என்ன செய்யுங்கள், துவா செய்யுங்கள், கோரிக்கை வச்சாங்களா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லம் இரண்டாவது ஜுமாவுல மலையை அல்லாஹ் மலையை நிறுத்துவாயாக என்று கேட்காமல், அல்லாஹும்ம ஹவாலைனா வலாலைனா, அல்லாஹ்வே எங்களுக்கு பயனுள்ள மலையாக இந்த மலையை ஆக்குவாயாக, எங்களுக்கு இப்போது இந்த மலை போதும், எங்கே இந்த மலை தேவைப்படுகிறதோ அந்த இடங்களுக்கு இந்த மலையை நீ திருப்பி அனுப்புவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. உடனே மலை என்ன செய்தது, நின்று விட்டது என்று சொன்னால், அப்ப நம்ம எல்லாம் கேட்கிற துவாவை விட அவங்க துவா செஞ்சு அல்லாஹ் வந்து கட்டாயமா ஏத்துக்கிருவாங்கிறதுக்கு, இது புகாரியுடைய ரெண்டு புகாரியுடைய ஹதீஸ், இது சான்றா இல்லையா? அது மட்டும் இல்லாம சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் துவா செஞ்சாங்க, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அபரிவிதமான நியமத்துகளையும் வரக்கத்துகளையும் எப்படி செய்தான் என்பதற்கு ஒரு அழகான ஒரு வரலாற்று செய்திய ஒரு ஹதீஸ் உங்களை ஞாபகம் ஊட்டுறேன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமின் 45வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நீங்க இன்ஷா அல்லாஹ் பிறகு எடுத்து பாத்துக்கறலாம். ஹதீஸ் கிதாப் வந்து ஸஹீஹ் முஸ்லிம் நம்பர் என்ன, 45. அதுல இந்த ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9வது ஆண்டு தபூக்கு போருக்காக மதீனாவுல இருந்து போய்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய மதீனா டு கொஞ்சம் நெருங்கி வரலாமே, இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் மட்டும் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அடுத்த வருஷம் அந்த பக்கத்து பள்ளியாசுல கட்டி நம்ம விசாலமா இன்ஷா அல்லாஹ் ஆக்கிரலாம், துவா செய்யுங்க சரியா? அவ தபூக்கு போருக்காக அவங்க போய்கிட்டு இருக்கும் போது ரொம்ப தூரம், 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, மட்டும் இல்லாம பயங்கரமான வெயில் காலம், சஹாபாக்களுக்கு பஞ்சமான வறட்சியான காலம், அப்பதான் சஹாபாக்கள் போறாங்க. அப்படி போய் கொண்டிருக்கிற போது பாதையில, பிறையான பாதையில சஹாபாக்கள் தங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்கினால் சஹாபாக்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லை, போருக்கு போறாங்க, வறுமை எந்த அளவுக்கு வறுமை, சஹாபாக்களால சாப்பிட முடியல, சாப்பிடுறதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட உடனே பசி தாங்க முடியவில்லை, பசியில் சஹாபாக்கள் துடிக்கிறார்கள், பசியோடு பிரயாணம் பண்ண முடியல, பசியோடு போருக்கு போக முடியாது என்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, பசி எங்களால் தாங்க முடியவில்லை, எனவே எங்களுடைய ஒட்டகங்களை அறுத்து நாங்கள் சாப்பிடலாமா என்று கேள்வி கேட்கிறாங்க. கேட்ட ரசூலுல்லாஹ் வந்து, நீங்க ஒட்டகத்தை அறுத்து என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அனுமதியும் கொடுத்து விட்டார்கள். அப்படி அனுமதி கொடுத்தவனையே அந்த சபையில் இருந்த பெரிய ஒரு சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், லா தஃபல் ஹக்கதா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், அவர்கள் இப்படி செய்ய நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அனுமதிக்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால், நம்ம எல்லாம் போய் சேர்றதுக்கு வாகன வசதியே நம்மகிட்ட இல்ல, ஒரு ஒட்டகம் 7 பேரை தாட்டிடுவாங்க, ஒரு ஆள் 2 பேர் தான் வாகனத்துல போவாங்க, 5 பேர் என்ன செய்வாங்க, நடந்து போவாங்க. அப்ப முறை வைத்து நாங்கள் சவாரி செய்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு மேல இந்த மாதிரி உணவுக்காக ஒட்டகங்களை அறுத்து விட்டால் எங்க போக முடியாது, போருக்கு போய் சேர முடியாது, எதிரிகளை வீழ்த்த முடியாது, பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுவிடும், எனவே ஒட்டகத்தை அறுக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டாம், நீங்கள் கொடுத்த அனுமதியை நீங்கள் வாபஸ் வாங்குங்கள் என்று சொன்னது யாரு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தினு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தர்றேன், என்ன ஆலோசனை என்று சொன்னால், சஹாபாக்கள் சாப்பாட கொண்டு வந்தாங்கல்ல, அதுல மிச்சம் மீது இருக்குமா இல்லையா, அந்த மிச்சம் மீது உள்ள சாப்பாட்டை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்ட சொல்லுங்க,
சகாபாக்கள் கொஞ்சம் பேரிச்சனை வச்சிருந்துப்பாங்க, இல்ல சாப்பிட்ட பேரிச்சனை கொட்ட இருக்குமா இல்லையா, அது இருக்கேன், ரொட்டி துண்டுகள் இருக்கேன், கரிய சாப்பிட்டு எலும்புகள் இருக்கலாம், அந்த எலும்புகள் அந்த பேரிச்சம் கொட்டு அந்த ரொட்டி துண்டு எல்லாத்தையும் கொட்ட சொல்லுங்க. அப்படி கொட்டிய பிறகு ஃபதுல்லாஹலஹ பில் பரக்கா, அந்த உணவில் பரக்கத்து செய்வதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள். சுபஹானல்லாஹ், கொட்ட சொல்லுங்க, ஒண்ணுமே இருக்காது, பேரிச்சம் கொட்டதா இருக்கு, எலும்புகள் தான் இருக்கு, ஒண்ணும் இல்ல. ஆனால் அல்லாஹ் நாடினால் நீங்கள் துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் அபரிவிதமான பரக்கத்தை செய்வான், நீங்கள் இப்படி செய்யலாமே என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்திற்கு சொல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கிவிட்டு உமர் சொன்னது போன்று என் அருமை சஹாபாக்களே இருக்கக்கூடிய மித்த மீதி உணவுகளை நீங்கள் கொண்டு வாருங்கள், இதோ இந்த விரிப்பிலே கொட்டுங்கள் என்று சொன்னார்கள். சகாபாக்கள் பேரித்த மரத்தை சாப்பிட்டு விட்டு பேரித்தம் கொட்டைகளாக கொட்டுறாங்க, எலும்புகளாக கொட்டுறாங்க, ரொட்டி துண்டு இருக்குமா இல்லையா மிச்ச மீது கீழே கொட்டுவோமே அதை வந்து கொட்டுறாங்க. அதை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி பில் பரக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவில் பரக்கத்து செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அப்படி துவா செய்த மாத்திரத்தில் அபரிவிதமான பரக்கத்தை நாங்கள் எங்களுடைய கண்களிலே பார்த்தோம். சொல்லுவது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை பதிவு பண்றாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமின் 45வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. எலும்பு இருந்தது ஆனால் அதில் கறி, அதே மாதிரி பேரித்த கொட்டை இருந்தது, பேரித்த மலை, அபரிவிதமான பரக்கத்து பெருகுவதை நாங்கள் எங்களுடைய கண்களிலே பார்த்தோம். அப்படி பார்த்து அந்த உணவை நாங்கள் பசியில் வாரினோமே, அந்த பசியின் காரணத்தால் அந்த உணவுகளை நாங்கள் உண்டோம். சுபஹானல்லாஹ், நாங்கள் உணவுகளை உண்டோமே தவிர எங்களுடைய பசியை அந்த உணவு போக்கியது, ஆனால் உணவு குறையவில்லை. நாங்கள் எடுக்க எடுக்க, நாங்கள் சாப்பிட சாப்பிட எங்களுடைய பசியை போக்கியது, உணவு குறையவில்லை, மீதம் உணவு இருந்தது. நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பாத்திரங்களில, கொண்டு வந்த தோல் பைகளில அந்த உணவுகளை அள்ளி போட்டு அடைத்துக் கொண்டோம். அடைத்துக் கொண்டு முழு உணவோடு வயிற்றை நிரப்பிவிட்டு பாத்திரங்களை நிரப்பிவிட்டு நாங்கள் தபூக்கு போருக்கு போனோம் என்கிற இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு சொல்றாங்களே, இமாம் முஸ்லிம் பதிவு பண்றாங்களே. அப்ப இது வந்து இந்த துவா செஞ்சாங்கிற அபரிவிதமான வரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தானே, இது யாருடைய துவா? நாட ரசூலுல்லாஹ் கேட்ட துவானால நீங்க வந்து இந்த ஹதீஸ பாத்துக்கறலாம். அப்ப நம்ம கேட்கிற துவா மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்கிற துவா இல்ல, அதுக்குன்னு தனி ஒரு பரக்கத்து, தனி ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபிக்காக துவா செய்யறாங்க. அவங்க எப்படி எப்படி துவா செஞ்சாங்கிறத வந்து இமாம் புகாரிய பதிவு பண்றாங்க. ஸஹீஹுல் புகாரியின் 75வது ஹதீஸாக நீங்கள் இந்த ஹதீஸை பார்க்கலாம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் என்ன பண்ணாங்க, கட்டி அழைத்தார்கள். லம்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா சத்ரிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெஞ்சை ஏ நெஞ்சோடு சேர்த்து என்ன பண்ணாங்க, அழைத்து சேர்த்து கொண்டார்கள். சேர்த்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள், அல்லாஹும்ம அல்லிமுல் கிதாப், அல்லாஹ்வே கிதாபை, கிதாப்னா என்ன, குர்ஆன், அல்லாஹ்வே குர்ஆனை வேதத்தை நீ இவருக்கு கற்றுக் கொடுப்பாயாக. உஸ்தாத் யாரே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மாணவனை யாரே? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வே இந்த இப்னு அப்பாஸுக்கு குர்ஆனை யாரு கற்றுக் கொடுக்க வேண்டும், நீ கற்றுக் கொடுப்பாயாக. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இப்னு அப்பாஸுக்காக என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்க. அப்ப இந்த துவாவுக்கு வைத்து உண்டா இல்லையா? கட்டாயமா வைத்து உண்டு. மட்டும் இல்லாம இந்த துவாவை மட்டும் கேட்கல, அடுத்த ஒரு துவாவை கேட்கிறாங்க. அதையும் இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 3756வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, மைமூனாவுடைய வீட்டில் போய் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா இப்னு அப்பாஸுக்கு யாருன்னு சொன்னா, சொந்த சின்னம்மா, சரியா? மைமானாவுடைய அக்கா பையனா யாரு, இப்னு அப்பாஸ். அப்ப சாட்சி வீட்டுல போய் சின்னம்மா வீட்டுல போய் தங்குவோமா இல்லையா என்ற அடிப்படையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார் வீட்டுல தங்கினாங்க, சாட்சி வீட்டுல. சாட்சி என்ன சொல்லுங்க, நீங்க உங்க ஊர்ல சின்னம்மா, சொந்த சின்னம்மா, சின்னம்மா வீட்டுல போய் தங்குறாங்க. சொந்த இப்னு அப்பாஸுக்கு சின்னம்மா, ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு, மனைவி.
அப்படி ரசூலுல்லா தங்கிட்டு அவங்களுடைய பாத்ரூம் வேலையை சுய தேவையை முடிப்பதற்காக அவங்க வந்து பாத்ரூமுக்கு ரசூலுல்லா போறாங்க. போயிட்டு ரசூலுல்லா வெளியே வர்றதுக்குள்ள இப்னு அப்பாஸுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை ஜலம் கழித்து விட்டால் நேரம் என்ன செய்வாங்க, ஒழு செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு தண்ணியை ரெடியா வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வருவாங்க, ஒழு செய்வாங்க, நம்ம இந்த தண்ணியை கொடுப்போம், கையில ஊத்தி விடுவோம், அந்த சப்போர்ட் உதவி செய்வோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வெளியே வருவாங்க, என்ன இருக்குது, தண்ணீர் இருக்கிறது. அதை பார்த்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லம் இப்னு அப்பாஸை தன்னுடைய நெஞ்சோடு நெஞ்சாக கட்டி அழைத்தார்கள். கட்டி அழைத்துக் கொண்டு துவா செய்தார்கள், அல்லாஹும்ம அல்லிமுஹுல் ஹிக்மா, அல்லாஹ்வே ஹதீஸ்களை நீ இவருக்கு கற்றுக் கொடுப்பாயாக. சரியா, முதல் துவா என்ன, குர்ஆனை நீ இப்னு அப்பாஸுக்கு கற்றுக் கொடுப்பாயாக. இரண்டாவது துவா என்ன, ஹதீஸ்களை நீ இப்னு அப்பாஸுக்கு கற்றுக் கொடுப்பாயாக. இரண்டாவது துவா. மூணாவது என்ன துவா செய்யறாங்கன்னு சொன்னா, இதை இமாம் ஹாக்கிம் பதிவு பண்றாங்க, அல்லாஹும்ம அல்லிமுஹுத் தஅவீல், அல்லாஹ்வே குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானத்தை நீ இவருக்கு கற்றுக் கொடுப்பாயாக. புரிஞ்சா, முதல்ல குர்ஆனை கற்றுக் கொடுப்பாயாக, இரண்டாவது என்ன, ஹதீஸை கற்றுக் கொடுப்பாயாக, மூணாவது என்ன, அதற்குரிய விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை ஞானத்தை இவருக்கு கற்றுக் கொடுப்பாயாக என்று சொல்லிவிட்டு நாலாவது துவா செய்யறாங்க. அதையும் இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 143வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க, அல்லாஹும்ம மார்க்கத்தின் மேதையாக மார்க்க ஞானியாக நீ இவரை ஆக்குவாயாக. யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸுக்கு துவா செய்யறாங்க, மார்க்க ஞானியாக்குவாயாக, குர்ஆனை கற்றுக் கொடுப்பாய, ஹதீஸுகளை கற்றுக் கொடுப்பாயாக என்று வேற யாருக்குமே கேட்கல, யாருக்கு மட்டும் கேட்டாங்க, இப்னு அப்பாஸுக்கு மட்டும் கேட்டாங்க அப்படின்னு சொன்ன, அப்ப நம்மளை விட மற்றவங்களை விட இன்னும் சொல்ல போனா மத்தமத்த சஹாபாக்களை விட இப்னு அப்பாஸுக்கு தனிச்சிறப்புக்கு குர்ஆனில் இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸுகள் இந்த துவாக்கள் சான்றா இல்லையா. எனவேதான் இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல உமருக்கு வந்து மசூரா சொல்லணுமே அதுக்குன்னு சில சஹாபாக்களை வச்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் போய் மசூரா கேட்க மாட்டாங்க. உமருடைய சிந்தனை வந்து ரொம்ப தெளிவான சிந்தனையா இருக்கு, தொலைநோக்கு பார்வை, எதை எப்படி செய்யலாம், எதை எப்ப செய்யலாம், இது யார்ட்டையெல்லாம் அதான் ரொம்ப தெளிவா பண்ணுவாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு கலீஃபாவா இருக்கும் போது ஒரு மசூரா குழு வச்சாங்களா இல்லையா, அந்த மசூரா குழுல யார மட்டும் போட்டாங்கன்னு சொன்னா, பத்ரு போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள். சரியா, அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, அதுக்கு பிந்தி சாத்துக்கு வந்தாங்களே அல்லது பதில் போறதுக்கு வராம இருந்தாங்களே, அவங்க எல்லாம் என்னுடைய மசூரா குழுக்கு வர முடியாது, நான் உங்கள்கிட்ட போய் கேட்கவும் மாட்டேன், அவங்க எனக்கு மசூரா சொல்ல தகுதி இல்ல, எனக்கு மசூரா சொல்லணும் அப்படின்னு சொன்னா யாரா இருக்கனே, பதில் சஹாபாக்களாக இருக்க வேண்டும் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு தானே ஒரு விதியை தீர்மானித்துக் கொண்டார்கள். இதுல பதில் சஹாபாக்கள் மட்டும்தான் மசூரா கருத்து சொல்லுவாங்க. பதிலில் கலந்து கொள்ளாத சின்னஞ்சிறிய ஒரே ஒரு பையன் அந்த சபையில் இருப்பாரு, அவர் யாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பதிலில் கலந்து கொள்ளவில்லை சின்ன பையன், அவர் என்ன பண்றாரு, சபையில உட்கார்ந்து கலீபாவுக்கு, கலீபா நீ இப்படி செய்யுங்க, கலீபா அப்படி செய்யுங்க அப்படின்னு இந்த சின்ன வயசுல இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கு மசூரா கொடுத்தாரு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிக்கு மசூரா கொடுத்தாங்க இல்லையா. அப்ப ரசூலுல்லாஹிக்கு மசூரா கொடுத்த உமர் அவர்களுக்கு மசூரா சொல்றது யாரு, இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த சபையில் இருந்த ஒரு மூத்த சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சின்ன ஒரு நெரிடல் ஏற்பட்டது. என்ன நெரிடல், நமக்கு இப்னு அப்பாஸ் வயசுல ஒரு பையன் இருக்கிறான், அவன் இந்த சபைக்கு வர முடியல, அவங்கிட்ட கலீஃபா ஏத்துக்கிற மாட்டுக்கிறாங்க, என் பையனுக்கு ஈக்குவல் தான் இந்த பையனும், சரியா ஒரே வயசு ஒன்னாதான் இருப்பாங்க, அப்ப இந்த பையன் இப்னு அப்பாஸுக்கு மட்டும் என்ன, இந்த உலகப்பரிய சிறப்பு கலீஃபா தர்றாங்கல என்ற நெறியிடல் யாருக்கு ஏற்பட்டது, யாருக்கு ஏற்பட்டுச்சு, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்க்கு ஏற்பட்டுச்சு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த மாதிரி நெறியில் ஏற்பட்டால் நேரடியா கேட்க மாட்டோம், நேரடியா நல்லாதான் பேசுவோம், வெளியே போய் என்னென்ன சித்தனா பசாது பண்ணணுமோ அப்படி பட்டு போயிருவோம் இல்லையா. இது நம்ம கலாச்சாரம், நம்ம ஸ்டைலே. ஆனா சஹாபாக்கள் இப்ப எல்லாம் பண்ண மாட்டாங்க, நிறைவேறப்பட்டுச்சு நேரடியா கேட்டுருவாம அப்படின்னு கலீஃபாட யா அமீருல் முஃமினீன், இவர மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், இவரு வர்றாரு, ஏன் பையன் வர முடியல அப்படின்னு சொன்ன, இது எனக்கு ஒரு நியாயமா படலையே என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாட நேரடியா கேட்பாங்க. கேட்டா கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல் ரஹ்மான் பின் அவுட சொல்லுவாங்க, அப்படியா நீங்க உங்க பையனை கூட்டிட்டு வாங்க, சரியா மசூராவுக்கு என்ன செய்யுங்க, நீங்க கூட்டு வாங்க, நான் இப்ன அப்பாசை கூட்டிட்டு வருவேன், நான் ஒரு கேள்வி கேட்பேன், அவர் உங்க பையன் சரியா சொன்னா நான் உங்க பையனை ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு உமர் என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க. அவர் அவர் யாரு அப்துல் அவுடைய பையனும் வந்துருவாரு, இவன் அப்பாசும் இருப்பாங்க. அப்ப உமர் ரலி அல்லாஹு கேள்வி கேட்பாங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராயி தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்துவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் என்ற சூரா அருளப்பட்டது. இந்த சூரா நமக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியா துக்க செய்தியா என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரெண்டு பேர்த்தையும் கேட்கிறாங்க. கேட்டா அப்துல் ரஹ்மான் பின் அவுடைய பையன் என்ன சொன்னா, சொன்ன இது நற்செய்தி, நற்செய்தியா இல்லையா, அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் அல்லாஹ்வுடைய வெற்றி வந்தால் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் என்பதெல்லாம் நற்செய்தியா துக்க செய்தியா, நற்செய்தி. அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுடைய பையன் வந்து இது நற்செய்தி என்று சொன்னார். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல இது துக்க செய்தி, ஏன் என்று சொன்னால் இதன் மூலமாக நபிகள் நாயகத்தின் மரணம் அறிவிக்கப்பட்டு விட்டது, சரியா அப்படின்னு சொன்ன உனையே கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூரா இறங்கின உனையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பா சொன்னாரு இதைத்தான் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பா சொன்னாரு இதைத்தான் சொன்னார். எனவே நபிகள் நாயகம் எப்படி சிந்தித்தாங்களோ உமர் பின் கத்தாப் அபூபக்கர் சித்திக் எப்படி சிந்தித்தாங்களோ அது மாதிரி ஆற்றல் படைத்த சஹாபி யாரு இந்த இப்னு அப்பாஸ் என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட சொல்லி உங்க பையன் இதுக்குள்ள வரதுக்கு என்ன இல்ல தகுதி இல்ல என்று அனுப்பிட்டாங்க. வாப்பாவுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த நெரிடல வந்துச்சு, நெரிடலன் தீர்த்து போய்விட்டது என்பதை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப சஹாபாக்கள் வந்து மார்க்க விஷயத்தில் குர்ஆன் விஷயத்தில் ஹதீஸ் விஷயத்தில் மாமேத யாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன குர்ஆனை பார்க்கிறோம், குர்ஆனுக்கு குர்ஆனை கொண்டு அல்லது ஹதீஸுகளை கொண்டு அந்த ரெண்டிலும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்க இயக்கத்துடைய தலைவர் யாரு, எங்க ஆள் எங்க தலைவர் என்ன சொல்றாரு என்று நீங்க போய் பார்க்காம எங்க போய் பார்க்கணும், இப்னு அப்பாஸ் நபிகள் நாயகத்தால துஆ வாங்குறாங்க அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு என்ன தப்சீர் பண்றாங்க, ஒவ்வொரு ஆயத்துகளுக்கு இப்னு அப்பாஸ் தப்சீர் பண்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு என்ன தப்சீர் பண்ணாங்க என்பதை நீங்கள் போய் பார்க்க வேண்டும். உதாரணமாக நான் இப்னு அப்பாஸ் உடைய சில தப்சீரை ஞாபகம் ஊற்றேன். திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் 81வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான், பலாமன் கசப சையாத்தன் வஹாதத் பிஹி ஹதியாத்துஹு ஃஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன், யார் ஒரு பாவத்தை செய்தாரோ, சரியா அந்த ஒரு பாவம் ரெண்டு பாவம் மூணு பாவம் இப்படி பாவங்கள் செய்து செய்து வஹாதத் பிஹி ஹதியாத்துஹு பாவங்களே அவரை சூழ்ந்து கொண்டால், முதல்ல ஒண்ணு செஞ்சாரு அப்ப ரெண்டு செஞ்சாரு அப்புறம் சூழ்ந்திருக்கு பாவம் நடுவுல ரெண்டு செய்தாரு நின்று கொண்டிருக்கிறார், இப்படி எக்கச்சக்கமான பாவங்களை அவர் செய்துவிட்டால் பவுலாய்க்கு அசகாபுன்னார், அவர் எங்க போயிருவாரு நரகவாசி என்று சொல்லிவிட்டு, நரகவாசி மாத்திரம் அல்ல ஹும்பிஹா ஹாலிதூன் அந்த நரகத்தில் என்றென்றும் நிரந்தரமாக தங்குவார் என்று அல்லாஹ் பேசுகிறான். சரியா பாவங்கள் ஜாஸ்தியா செஞ்சா நரகங்கிறது மாட்டுக்காது கிடையாது, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டுறான். ஆனா நரகம் என்று சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை சேர்த்து எதை பேசுகிறது, நரகத்தில நிரந்தரமாக தங்குவார் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா. அப்ப இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு யாரு நிறைய பாவம் செஞ்சாங்களோ அவங்க யார், முஸ்லீமா இருந்தாரு அப்துல்லா அப்துல் ரஹ்மானா இருந்தானே நிறைய பாவம் செய்து விட்டால் அவங்க யாரு நரகவாசி, நிரந்தரமாக தங்குவார்கள் என்று நீங்கள் தீர்ப்பு சொல்ல முடியுமா? இந்த ஆயத்தை நீங்க படிச்சு நீங்க தர்ஜுமாவை படிச்சு பாத்தீங்களா, இன்னைக்கு சொல்றோம் அரபி தெரிய தேவையில்லை பேசுறோமா இல்லையா, குர்ஆனை தர்ஜுமா செய்ய அரபி வேணும், இன்னும் சொல்ல போனா அரபியுடைய டீப்பான நாலேஜ் வேணும், இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் தெரிஞ்சால்தான் குர்ஆன் தர்ஜுமா செய்ய முடியும். சாதாரண மொழியில் குர்ஆன் இல்ல, ரொம்ப உச்சகட்ட அரபி இலக்கணத்துல இருக்கு, இலக்கியமா இருக்கு. அதனாலதாங்க அரபிய மக்களை குர்ஆனே சவால் விட்டதா இல்லையாங்க, இந்த குர்ஆனை போன்றே இல்லையா இன்னொரு குர்ஆனை உருவாக்கி காட்டுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் சவால் விட்டான், விட்டது யாரு அரபு நாட்டுக்காரனுக்கு மட்டும் அல்லாஹ் சவால் விட்டான், பெரிய பெரிய அரபி படித்த பண்டிதர்கள் கவிஞர்கள் அவங்களால முடியல, பின்வாங்கினாங்க. அப்புறம் அல்லாஹ் சொன்னா ஒருவேளை குர்ஆன் மாதிரி உங்களுக்கு உருவாக்க முடியவில்லை என்று சொன்னால் இரண்டாவது கட்டமா என்ன செய்யுங்க, ஒரு 10 சூரா, சரியா, 10 சூராவை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள். எல்லா குர்ஆன் ஆயத்து 10 சூராவை கொண்டு வந்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எப்ப உனக்கு வந்து 114 முடியலன்னு சொன்னா உற்று குறைஞ்சபட்சம் என்ன பண்ணு, 10 சூரா உருவாக்கி காட்டு என்று அல்லாஹ் சொன்னான். அதுவும் பண்ண முடியல, உனக்கு அதுவும் பண்ண முடியலையா, குறைஞ்சபட்சம் என்ன பண்ணு, வயின் குஞ்சும் பி ரைவி மிம்மா நஸ்ஸல்னா அலா அபினா ஃபாத்து பி சூரத்தி மிம்மிஸ்லிஹி, இந்த குர்ஆனை போன்று குர்ஆனில் உள்ளது போன்று ஒரே ஒரு சூராவை உருவாக்கி காட்டு என்று அரபிய மக்கள் பண்டிதர்களுக்கு அல்லாஹ் சவால் விட்டானே, அந்த மக்கள் சவால்ல தோத்து போனாங்க என்று சொன்னால் ஏன் தோத்து போனாங்க, நம்மள மாதிரி குர்ஆன் ஓத தெரியாத மக்கள் இல்ல, அரகுர மக்கள் கிடையாது, அரபிய பண்டிதர்கள் தோத்து போனாங்க என்று சொன்னால் அவ்வளவு இலக்கணம் இலக்கியம் நிறைந்த ஒரு வேதம் பொக்கிஷம் திருமறை குர்ஆன். இதுல இந்த இப்னு அப்பாஸ் இந்த ஆயத்துக்கு சொல்றாங்க, பாவம் செய்து பாவம் ஜாஸ்தி ஆகி ரொம்ப போயிட்டான், நரகத்துக்கு போயிடுவாரு, நரகத்தில் நிரந்தரமா தங்குவாரு என்று சொன்னால் இந்த வசனத்தில் எந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் பேசுறான் என்று சொன்னால் எந்த பாவத்தை பத்தி பேசுறான், அஷிருக்கு பில்லா, வேற பாவத்தை இங்க அல்ல, வேற பாவத்தை அவன் நினைச்சா மன்னிச்சிருவோம், சரியா. அப்ப இந்த ஆயத்தை நீங்க மேலோட்டமா படிச்சு பாத்தீங்க, ரொம்ப பாவம் செஞ்சா நரகத்துல நிரந்தரமா தங்குவாங்க என்று பொத்தாம் போதுவாக அல்லாஹ் பேசுகிறான். இவனப்பா இதுக்கு இந்த ஆயத்துக்கு தப்சீர் வேற குர்ஆன் வேற எங்கேயுமே இல்ல, ஹதீஸ் என்ன இல்ல, வேற எங்கேயுமே இல்ல, அப்ப எங்க வரனே, இவன் அப்பா என்ன பாப்ப சொன்னாங்க அப்படின்னு வந்தியலாக்கு, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல கொடுத்து சொல்லுகின்ற சையா என்று சொல்லக்கூடிய பாவம் எந்த பாவம், ஐ அஷ்ருக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் அப்படின்னு சொன்ன. அப்ப இந்த ஆயத்துக்கு வந்து இப்னு அப்பாஸ் உடைய துணை இல்லாமல் கருத்து இல்லாமல் நீங்கள் முழுமையாக என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, தப்சீர் பண்ண முடியாது. இவருடைய தப்சீரை இல்லாமல் நீங்கள் புரிந்து கொண்டால் தப்பான தர்ஜுமா பண்ணிடுவோம் என்பதற்கு இந்த ஆயத்தை வந்து சான்றா இல்லையாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்களா, திருமறை குர்ஆனின் சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது அத்தியாயத்தின் 87வது வசனம், அதில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரெண்டு பேருக்கு அல்லாஹ் உத்தரவு போடுவான், உங்களுக்கு நான் சொல்லுகின்ற கட்டளை வஹி அல்லாஹ் வஹிங்கிறான், என்ன வஹி என்று சொன்னால் உங்களுடைய சமுதாய மக்களுக்காக நீங்கள் எகிப்து நகரில், சரியா, எகிப்து தேசத்தில வீடுகளை கட்டி கொடுங்கள், அவங்க வீடு கட்டுவாங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகள் சப்போர்ட் என்ன பண்ணுங்க உங்க சமுதாய மக்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, வஜஹலு புயூதக்கும் கிபலத்தன், அந்த வீடுகளில் நீங்கள் எதை ஆக்கிக் கொள்ளுங்கள், கிபலாவை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். கிபலானா என்னங்க, தொழுவுற இடம் இல்லையா, கிபல் தெரியும், கிபலானா தொழுவுற இடம் இல்லாட்டி தொழுவுற திசை, நம்ம கிபலா பார்க்கிறோம், கிபலா பண்ணுவோம் இல்லையா, தொழும் திசை அது தொழும் இடம், இதுதான் கிபலாவுக்கு அர்த்தம். இது இந்த அர்த்தமே தெளிவா சொல்லுது, மட்டும் இல்லாம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு சொல்லிக்காங்க, இதுக்கு தப்சீர் பண்றாங்க, வஜாலு புயூதக்கும் கிபலத்தன் என்று அல்லாஹ் பேசுகிறானே, இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஐ இத்தஹிது புயூதக்கும் மசாஜித், உங்களுடைய வீடுகளில் தொழும் இடத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய பெண்கள் ஃபர்லு சுன்னத்துகளை தொழுவார்கள், உங்களுடைய ஆண்கள் சுன்னத்து நபிலுகளை தொழுவார்கள், எனவே ஒரு இடத்தை சுத்தபத்தமாக வைத்துக் கொண்டு அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும், இதை வந்து இந்துக்கள் பண்றாங்க பூஜை ரூம் வைக்கிறாங்களா இல்லையா, அது மாதிரி முஸ்லிம்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன, இது தொழும் இடம் தொழுற ரூம் என்று சுத்தபத்தமாக ஒரு இடத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வஜாலு புயூதக்கும் கிபலத் என்பதற்கு, ஐ அத்தஹிது புயூதக்கும் மசாஜித், வீடுகளில் இதை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வணக்க ஸ்தலத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் இன்னைக்கு நம்ம சில தமிழ்நாட்டு மக்கள் குர்ஆனுக்கு தர்ஜுமா செஞ்சாங்களே, தப்சீர் வர போட்டிருக்காங்களே, அந்த நீங்க தர்ஜுமா தப்சீர் படிச்சு பார்த்தீங்க, இந்த எப்படி தர்ஜுமா பண்றாங்கன்னு சொன்னா, உங்களுடைய வீடுகளை எதிரும் எதிருமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், சரியா, நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம், 10/87 உங்களுடைய வீடுகளை எப்படி நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், எதிரும் எதிரமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று போட்டுவிட்டு ஒரு நம்பரை கொடுத்து அங்கே போய் பாரு அப்படின்னு சொன்ன, அதுல என்ன தப்சீர் என்று சொன்ன, இதுல வந்து நாகரிகத்துல எகிப்திய நாகரிகம் தான் பழைய காலத்து நாகரிகம்,
இந்த ஆயத்துல வந்து சிட்டி பிளான் அல்லாஹ் சொல்லலாம். அதாவது வீடு வந்து குறுக்க மேற்க இல்லாம ஒரு வீடு எய்த்த மாதிரி நடுவுல தெருவை ஊட்டி எய்த்த மாதிரி அடுத்த வீடு அப்புறம் ஒரு தந்தி அப்புறம் அடுத்த வீடு அடுத்த வீடு இந்த மாதிரி வீடு கேட்ட சிஸ்டத்தை தான் அல்லாஹ் சொல்றான் என்று நம்ம தமிழ்நாட்டுல சில பேர் தர்ஜுமா தஃப்ஸீர் பண்ணி வச்சுக்கிறாங்களே, அவங்க இந்த ஆயத்துக்கு இப்படி தர்ஜுமா பண்ணி தஃப்ஸீர் பண்ணி வச்சுக்கிறாங்களே, நான் கேட்கிறேன் நீங்கள் இந்த தர்ஜுமா இந்த தஃப்ஸீரை நம்புவதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு துவா செஞ்சாங்களே அவர் ஒரு சொன்னாரே அதை நம்புவதா? எதை ஏற்றுக்கொள்வது? ஈமான் உள்ள ஒருவன், ஈமான் ஒருவனுக்கு இருந்தால் நபிகள் நாயகம் துவா செஞ்சாங்களே அல்லாஹும் அல்லி முகுல் கிதாப், அல்லாஹும் அல்லி முகுல் ஹிக்மா, அல்லாஹும் அல்லி முகு தாவீல், அல்லாஹும் ஃபக்கீஹு ஃபித்தீன் கேட்டாங்களா இல்லையாங்க? அப்ப இந்த இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி கருத்து முரண் வரலாம், இவங்க ஒண்ணு சொல்லலாம் அவங்க ஒண்ணு சொல்லலாம், இப்படி வருகிற போது நமக்கு உண்மையில ஈமான் இருக்குது. இந்த ஹதீஸுகளை ஹதீஸுகளாக நம்புகிறோம், நபிகள் நாயகத்தை உயிருக்கு உயிராக உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி துவா செஞ்சாங்க அந்த ரொட்டி கிட்டி அந்த பேரித்தம்பட்டையெல்லாம் அபரிவிதமா பெருகினிச்சு அப்படின்னு சொன்ன துவாவுடைய பரக்கத்து. அந்த பரக்கத்துல இப்னு அப்பாஸ் வந்து அவர் பரக்கத்து பெற்றவர், ரசூலுல்லாஹி துவாவுனால பரக்கத்து பெற்றவர், அவருடைய தஃப்ஸீரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அப்ப இன்னைக்கு ஒருத்தரோ அதுக்கு பிறகு வந்த யாராக இருந்தாலும் சரி இப்னு அப்பாஸுக்கு மாத்தமா சொல்றாரா அதை தூக்கி நீங்க ஓரமா வச்சுக்கிறாங்க சரியா? இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாரு என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமறை குர்ஆன்ல சூரா பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் 57வது வசனம், அதில் அல்லாஹ் பேசுகிறான் நாம் உங்களுக்கு அந்த மக்களுக்கு யாரு அந்த பனு மக்களுக்கு மண்ணை இறக்கினோம் சல்வாவையும் இறக்கினோம். மண்ணு செல்வாண்டா ஒன்னா வேற வேறையா? இந்த மண்ணு செல்வா வந்துச்சு மண்ணு செல்வா வந்துச்சு இல்லையா மூசா நபி மூசா நபி சமுதாயத்துக்கு மண்ணு செல்வாண்டா ஒரே பொருளா ரெண்டு பொருளா? ரெண்டு பொருள். மண்ணு என்பது வேறு செல்வாண்டா என்ன வேறு? மண்ணுண்டா என்னங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மண்ணு என்றால் என்ன என்பதை இமாம் புகாரி இந்த ஹதீஸ வந்து 4478வது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. அல் கமாத்து மினல் மண்ணி வமாஉஹா ஷிஃபாவுல் லைனி, மண்ணு என்பது காளான் வகையை சார்ந்தது. காளான் இனம் இருக்கா இல்லையா, அந்த காளான் பூண்டு அந்த காளான் இனத்தை சார்ந்ததுதான் மண்ணு என்பது. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கா இல்லையா அந்த நீரு காளான் இருக்கக்கூடிய அந்த நீரு அது வந்து ஷிஃபாவுன், அது என்னது நோய் நிவாரணி. மெயினாக எதுக்கு ஷிஃபா என்று சொன்னால் ஐன் ஐன்டா கண்கள், கண்களுக்கு என்ன அதில் நோய் நிவாரணம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ பதிவு பண்றாங்களே. அப்ப மண்ணண்டா காளான் வகையை சார்ந்தது, அதுல என்னென்ன ஷிஃபா இருக்குது என்று நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் வத்தல்வா, நாம் மண்ணை மட்டும் இறக்கவில்லை எதையும் சேர்த்து இறக்கினோம், சல்வாவை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? சல்வா என்றால் என்ன சரியா? பறவையின் கறி இல்லையா? நான் கேட்கிறேன் சல்வாங்கிறது வந்து பறவையின் கறி என்று குர்ஆனில் எங்கே இருக்கிறது? குர்ஆனில் நீங்க காட்ட முடியுமா சல்வாண்டா? நீங்க சொன்ன பதில் கரெக்ட் சரியா, பதில் மாஷா அல்லாஹ் 100% சரி. ஆனால் சல்வா என்றால் பறவை கறி என்று குர்ஆன்ல எங்கேயும் இந்த அட்டை டு அந்த அட்டை நானும் மாஷால ஹாபிசா நானும் குர்ஆன் வந்து வளபரம் வந்திருக்கிறேன் ஃபுல்லா ஓதிருக்கிறோம் இல்ல. சல்வாண்டா என்னன்னு குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ் ஃபுல்லா படிச்சு பாருங்க. மண்ணுண்டா என்னன்னு இருக்குது, சல்வாண்டா என்னன்னு ஹதீஸ் இல்ல. அப்ப இல்லாம போயிட்டா சல்வாக்கு குர்ஆன் சொன்னால் இல்ல போயிட்டா அப்படின்னு எங்க வரணே? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சல்வாவுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்ன சல்வா என்று சொன்னால் லுஹூமு தாயிரா, பறவைகளின் கறி சரியா அப்படின்னு இப்னு அப்பாஸ் சொல்றாங்களே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதைதான் ஏத்துக்கிறோம். இதுக்கு மாற்றமா யார் எதை சொன்னாலே என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்களாக்க இன்னைக்கு உள்ள இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஃபத்வா, ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை சரியா, ஒரு பேசிக்கு அவர் வந்து நோன்பு வைக்க முடியல, நோன்பு வைக்க முடியாது என்ன செய்யணும், பிரியா கொடுக்கணும். குர்ஆன் இருக்கா இல்லையாங்க, திருமறை குர்ஆனின் சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 184 நீங்கள் படித்து படுத்துக் கொள்ளலாம். 2ல 184 வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், யாருக்கு வந்து உடம்பில் சக்தி இல்லையோ அவர்கள் சிதியா நோம்பு வைக்க முடியல, அந்த அளவுக்கு உடம்பு ஆயிடுச்சு என்று சொன்னால் அவர்கள் சிதியா கொடுத்து கொள்ளட்டும், நோம்பு வைக்க முடியல என்று சொன்ன சிதியா கொடுக்கட்டும். சிதியான என்ன? தாம மிஸ்கீன், ஒரு மிஸ்கீனுக்கு ஒருவேளை உணவு அளிக்கட்டும் என்று நேரடியாகவே அல்லாஹ் பேசுகிறான். மட்டுமில்லாம சில இந்த யுத்தியூனவுக்கு ரெண்டு அர்த்தம் கொள்ளலாம். யாருக்கு சக்தி இருக்கிறதோ அந்த அர்த்தம் இருக்குது. யுத்தியூனவுக்கு யாருக்கு சக்தி இல்லையோ எந்த தர்ஜமாவும் செய்யலாம், யாருக்கு சக்தி இருக்கிறதோ எந்த தர்ஜமாவும் செய்யலாம். சில பேரு யாருக்கு சக்தி இருக்கிறதோ எந்த தர்ஜமா செஞ்சு போட்டு சக்தி இருந்தா அந்த மாதிரி நோன்பு வைக்க தேவையில்லைன்னு நல்லா சொல்றான். இந்த ஆயத்து மாற்றப்பட்ட ஆயத்து என்றும் சொல்லிவிட்டு, ஒருவேளை உங்களுக்கு சக்தி இல்லையா, ஒரு பேச்சுக்கு ஒரு ஆளுக்கு நோம்பு வைக்க சக்தி இல்ல, அந்த அளவுக்கு ஆயிட்டாரு, அவர் நோம்ப விட்டுருவா, நோம்பு வைக்க மாட்டாரு, அதுக்கு பகரமா என்ன செய்ய தேவையில்லை, பிதியா கொடுக்க தேவையில்லை என்று இன்றைக்கு சமீபமாக ஃபத்வா கொடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடிகிறதா இல்லையா? நீங்க புதுசா அந்த ஃபத்வானை கேட்டுப்பட்டிருப்பீங்க, நம்ம எல்லாம் நோம்பு வைக்கிறவங்க ஒரு 80 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு நோம்பு முடிக்க முடிப்பு வைக்க முடியாம ஆகிரலாம், அந்த மாதிரி ஆளு வந்து பிதியா கொடுக்க நல்லா சொல்றான், பிதியா கொடுக்கலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன பதில் என்று சொன்னால், ஒண்ணு லாஜிக்கான பதில், இன்னொன்னு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆயத்தை கொண்டு வந்து சொல்றது. லாஜிக்கு பதில் என்ன? எந்த ஒரு கடமை இஸ்லாத்துல அவருக்கு முடிஞ்சாதான் கடமை, முடியாட்டி கடமை இல்லைங்க, சரியா? லாஜிக்கா, முடிஞ்சாதான் கடமை, முடியாட்டி கடமை இல்லையே. முடியாத ஒரு ஆளை போய் நீ பரிகாரம் கொடுன்னு எப்படி சொல்ல போச்சு? யார்கிட்ட கேள்வி? இந்த கேள்வியை ரப்பூட்ட கேட்கிற கேள்விங்க. ரப்பு அப்படி சொல்றாங்க, அப்ப முடிஞ்சா வையுப்பாங்கறான், முடியாட்டி பரிகாரம் செய்யுங்கறான். எந்த ஒரு கடமையும் முடிஞ்சாதாங்க கடமை, முடியாடி கடமை இல்ல, இது எப்படி போய் செய்ய போச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறோமே, லாஜிக்கா கேட்கிறோமே. இது ரப்புல் ஆலமீனுக்கே மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது இல்லையா? இது யாருடைய வேலை? யூத பையனாக இந்த மாதிரி வேலை செய்வான்? குர்ஆன்ல சொல்றான், சூரத்து ஹுஜுராத்தில், குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும், நபியே அவர்கள் அல்லாஹ்வுக்கே இந்த மார்க்கத்தை கட்டுத்தருகிறார்களா என்று கேள்வி கேளுங்கள் என்று கேட்கிறானே. அப்ப யூதப்பையனா இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா, இதை நம்ம இஸ்லாம் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறோமே, இது வந்து சரியா? இன்னும் சொல்ல போன அந்த ஆயத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இப்னு கதீர் உங்க ஊர்களில் இருக்கும் தமிழ்ல தர்ஜுமா தஃப்ஸீர் வந்திருக்கிறது, அந்த ஆயத்தை போட்டுப்பட்டு இப்னு அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அழகா தஃப்ஸீர் பண்றாங்க. இந்த ஆயத்து பிரகாரம் நோன்பு வைக்க சக்தி இருந்தால் நோன்பு வைத்து ஆக வேண்டும், சக்தி இல்லை என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஒரு மிஸ்கீனுக்கு ஃபிதியா கொடுக்கட்டும். சொன்னது யாரு? இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்ஸீர் பண்றாங்க, வைக்க முடிஞ்சா நோன்பு வச்சிருட்டேன், அதான் கரெக்ட், வைக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு மிஸ்கீனுக்கு ஃபிதியா கொடுக்கட்டும் என்று இப்னு அப்பாஸே சொல்லியிருக்க, நேற்று வந்த நம்ம தேவை இல்லை என்று சொல்லுவது, இது நபிகள் நாயகத்தை இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பது இல்லையா? நான் கேட்கிற இப்னு அப்பாஸ் மட்டும் இதுக்கு இந்த தஃப்ஸீர் பண்ணல, இன்னொரு முக்கியமான சஹாபி யார் என்று சொன்னால் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் பின் மாலிக் ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கம், இப்னு அப்பாஸ் மாதிரி நெருக்கம், பணிவிடை செய்த ரசூலுல்லாஹ் வந்து பைசல மூத்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹிதுமத் பண்ணக்கூடியவர் யாரு? இப்னு அப்பாஸ்ங்க. வந்த வரலாறு சொல்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா பண்ணி மக்கா டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனத்து சஹாபாக்கள் அன்சாரிகள் தங்களால் முடிந்த உதவிகளை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் செஞ்சாங்களா இல்லையா? அப்படி செய்கிற போது இப்னு அப்பாஸ் ஏழை, சாரி அனஸ் பின் மாலிக் யாரு? ஏழை. அவங்க அம்மா வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, பாப்பா மூத்தா போயிட்டாங்க, அப்ப கணவர் மூத்தா போய் கைம்பெண், விதவா அவங்க, அவர் வந்து எட்டியும் கையில காசு பணம் இல்ல, அந்த அம்மா அப்படி துடிக்க எல்லா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் உதவி செய்யறாங்க. இவர் வந்து உம்மு சுலைம் வந்து அன்சாரி மதீனத்து சஹாபி, மதீனத்து சஹாபி பெண்மணி, அனஸ் யாரு? மதீனாக்காரவங்க, நம்மளால ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியலையே, அது துடிக்கிறாங்க. அப்படி துடித்த பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு பண்ண தெரியுமா? சின்ன பையன், ஏறக்குறைய ஒரு 10 வயசு நெருங்கக்கூடிய பையனா இருக்கேன், வசதி இல்ல, வறுமை, தான் பையன் நிர்வாணமா தான் இருப்பான். இப்போ நம்ம கீழ் துணி இல்லங்க, இவ அனஸ் பின் மாலிக் கீழே கொடுத்தது துணி இல்ல, அந்த அளவுக்கு வறுமை. அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு தாய், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மேலாடையின் ஒரு பகுதியை கிழித்து இப்னு அப்பாஸுக்கு கீழாடையாக அணிவித்து விட்டு நேரம் கூட்டிக்கிட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட வச்சு, யா ரசூலுல்லாஹ், மதீனத்து சஹாபாக்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஏழை, நான் மிஸ்கீன் பத்திரிகராக இருக்கிறேன்,
என்னால் உதவி செய்ய வழி இல்லை. ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த மகனை தந்திருக்கிறான், இந்த மகனை நான் உங்களுக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். உங்களுக்கு இந்த மகன் பணிவிடை செய்வான், காலம் முழுக்க பணிவிடை செய்வான். அந்த பணிவிடைக்காக, அந்த வேலைக்காக எனக்கு சம்பள போக்குவரத்து எதையுமே தேவையில்லை, நான் ரப்புல் ஆலமீனுக்கு வாங்கிக் கொள்வேன். ஒன்றை ஒரு ஏழை பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகன் இப்னு அப்பாஸ் சிறுவனாக இருக்கிற போது நபிகள் ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் வைத்துக் கொண்டு தன்னுடைய பெத்த புள்ள மாதிரி வச்சிருந்தாங்க. அனஸ் பின் மாலிக் எப்படி வச்சிருந்தாங்க, பெத்த புள்ள மாதிரி வச்சுக்கிறாங்க. வெளியூருக்கு போனா கூட்டு போவாங்க, ரொம்ப உரிமையா வேலை வாங்குவாங்க. எப்படிப்பட்ட உரிமை சொன்ன, நான் ஒண்ணுக்கு போனா டேலா கட்டி கொண்டு வா. எல்லாரும் சொல்ல முடியுமா, இது சொல்ல முடியாதுல்ல. ஒண்ணுக்கு போனப்ப டேலா கட்டி கொண்டு வா, ரெண்டுக்கு போன அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து ரசூல் சல்லம் அனசு சொல்லுவாங்க, அனசு செய்வாரு. மட்டும் இல்லாம இந்த அனசு பின் மாலிகரலி எல்லாம் சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தலையில எத்தனை நிறைய முடிகள் இருந்தன, மீசையில் எத்தனை நிறைய முடி, தாடியில் எத்தனை நிறைய, மூத்த போற வரையில் எத்தனை இருந்துச்சு, எண்ணி என்ன சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு நெருக்கங்க, பாப்பா பையன் பாப்பா கூட உட்கார்ந்து எண்ணி பாப்பா இல்ல பத்தியெல்லாம், அந்த மாதிரி அனசு பின் மாலிகரலி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்த சஹாபி. இவங்க சொல்றாங்க, நோன்பு வைக்க சக்தி இருந்தால் நோன்பு வைக்க வேண்டும், சக்தி இல்லை என்று சொன்னால் என்ன செய்யணும், பிரியா கொடுக்கணும். சொன்னது யாரு, ஒரு பக்கம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படி சொன்னா நம்ம நேத்து வந்து நம்ம அதுக்கு மாத்தமா ஃபத்வா கொடுக்கிறோம். அப்படி சொன்னா அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லவே, நம்மள ஒரு நாளைக்கு மூத்தா போயிருவோமே, நம்ம ஃபத்வாவை கேட்டு ஒரு ஆள் தப்பா இந்த மாதிரி செய்யறான் செஞ்சு போட்டு சில பேர் ஃபத்வா மாத்துக்கிறாங்க. அப்ப இந்த ஃபத்வா மாத்தப்படல, வேற ஃபத்வா மாத்தப்படுகிறது. அப்ப ஒருவேளை அந்த மாதிரி செஞ்சு போட்டு நீங்க ஃபத்வா மாத்துறதுக்குள்ள அவன் அல்லாட போய் சேர்ந்துட்டா அந்த பாவத்துக்கு யாரு பொறுப்பாளி? பருளுக நோபு வந்து பருளுக கட்டாய கடமை, கட்டாயம் செஞ்சு ஆவன. இதுல போய் விளையாடுறோமே, விளையாடலாமா? மட்டுமில்ல அனஸ் பின் மாலிக் மட்டுமில்ல, இப்னு அப்பாஸ் மட்டுமில்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் யார் தெரியும், நல்லா தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சொல்றாங்க, சக்தி இருந்தா நோம்பு வை, இல்ல என்ன பண்ணு, பிதியா. இதைத்தான் இந்த வசனம் பேசுகிறது என்று இப்னு அப்பாஸ் ஆயிஷா நாயகி சொல்றாங்களே. அப்ப ஆயிஷா நாயகியை விட, இப்னு அப்பாஸை விட, அனஸ் பின் மாலிக்கை விட எனக்குதான் ஞானம் அதிகமா இருக்குது என்று சொல்லுவது மமதையின் உச்சகட்டம் இல்லையா? மட்டுமில்ல, ஹதீஸ்களை இமாம்களில் மாமேதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி, இமாம் புகாரி சொல்கிறார், நோன்பு வைக்க சக்தி இருந்தால் அவர் நோன்பு வைக்கட்டும், சக்தி இல்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்யட்டும், சிதியா கொடுக்கட்டும். இதைத்தான் இந்த வசனம் பேசுகிறது என்று சொல்வது நானும் நீங்களோ இல்லைங்க, மாமேதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய சஹீஹுல் புகாரில பதிவு பண்ணிருக்காங்களே. அப்ப இந்த அருமை இத வந்து புகாரி வந்து 4505 ஹதீஸாக இந்த வரலாறுகள் பதிவு பண்றாரு. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, நம்ம வந்து ஒரு கருத்து வேறுபாடு என்று வருகிற போது குர்ஆன் விஷயத்தில் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது, மார்க்கத்தில் விளையாடக்கூடாது. குர்ஆனை நீங்கள் புரிந்து கொள்வது குர்ஆனை குர்ஆனை கொண்டு, குர்ஆனை ஹதீஸை கொண்டு, அல்லது குர்ஆனை இப்னு அப்பாஸுடைய கருத்துக்களை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். கேட்டா எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆயத்து பதிலு, என்ன பதிலு, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அல்லாஹ் சொல்லிட்டானா ஒரு ஆத்மாவை சக்திக்கு மேல அல்லாஹ் சோதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான்ல, அதனால சக்தி இல்லையா அவருக்கு, நோம்புக்கு என்ன இல்ல, சக்தி இல்லையே, அதனால வைக்க தேவையா, பத்திய சிதியா கொடுக்க தேவையில்லை. எப்படி சக்தி இல்லையா, அதனால சிதியா கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறம. அப்ப லாயு கல்லி புல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹாங்கிற ஆயத்தை வச்சு இந்த மாதிரி நீங்க சத்துவா கொடுத்தீங்களாக்கே, நவூது பில்லாஹி மின ஹன்னாப்ல ஃபத்வா கொடுக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன், ஒரு பேட்டுக்கு நான் இப்படி ஃபத்வா கொடுக்கலாம், அடுத்த வருடம் ரமலான் மாதத்தில நீங்கள் நோம்பு வைக்க தேவையில்லை. சரியா, ஏன் மே மாசம் அந்த அக்னி நட்சத்திர வருமா இல்லையா, அப்ப வந்து நோம்பு வருது, அப்ப பயங்கரமான வெயில பயங்கரமான கஷ்டமா இருக்கேன். ஒரு ஆத்மாவ சக்திக்கு மேல எல்லாம் நினைக்க மாட்டான், சோதிக்க மாட்டான். அப்ப மே மாசம் நோம்பு வைக்காம டிசம்பர்ல கூலா இருக்கு பத்தியில குளிர்ச்சியா இருக்குமே, அப்ப வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதுக்கு இந்த ஆயத்தை தலீலாக காட்ட முடியுமா? இது பைத்தியகரத்தனமான பதில் இல்லையா? எங்க ஆயத்தை அல்ல, இந்த ஆயத்தை ஏன் சொன்னா, எப்ப சொன்னா, எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு அந்த மாதிரி பண்ண வேண்டாமா? அப்ப ஆயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு கூட தெரியாம தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு இந்த மாதிரி திருப்பு சொல்வதெல்லாம் தவறு. முடிஞ்சா இந்த வேலையை செய்ய, முடியாது என்ன பண்ண, அதுக்கு மாற்று வேலையை செய்ய. எங்க முடிஞ்சா, முடிஞ்சா நின்று சொல்லுவோங்க, நின்று சொல்ல முடியலன்னு சொன்ன சொல்லுவாங்க போய்விடுங்கள், அதா தீர்ப்பு. முடிஞ்சா நின்று சொல்லுவேன், இல்லாட்டி என்ன பண்ண, உட்கார்ந்து சொல்லுவேன், உட்கார்ந்து முடியாட்டி என்ன செய்ய, படுத்து பரிகாரம், மாற்று பரிகாரம் இஸ்லாம் சொல்லுகிறது. உலு செய்,
ஒது செய்ய முடியவில்லை என்று குர்ஆன் இருக்கா எழுதுவாங்களே சரியா ஒது செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மாற்று பரிகாரம் என்ன சயமம் செய்து கொள் அப்படிங்கிறத அப்ப நம்ம நம்ம லாஜிக்கா செய்ய முடிதா செய்யணும் இல்லாட்டி தேவை இல்லை அந்த லாஜிக்கான பதில ஒது செய்ய முடிஞ்சா ஒது செய்யணும் ஒது செய்ய முடியல சொன்னா என்ன செய்யணும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா இது பத்துவாவை தீர்ப்பா இது குர்ஆன் சுன்னாவை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதா நான் கேட்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா திருமறைய குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் 196 அந்த ஆயத்தை நான் படிக்கிறேன் முடியாட்டி விட்டுட்டு போயிரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லாம முடியாட்டி ஒவ்வொருக்கு பரிகாரம் செய்யுங்கிறான் சரியா முடியலையா இது முடியாட்டி இந்த பரிகாரம் செய்ய அதை முடியாட்டி அந்த பரிகாரம் செய்ய அப்படிங்கிறான் உதாரணமாக நம்ம ஹஜ்ஜுக்கு போறோமா இல்லையா ஹஜ்ஜு போறாவுக்கு அதுல நீங்க அந்த ஆயத்தை அப்படி படிச்சு பாருங்க 2:196 وَأَتِمُّوا الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபயின் உஹ்ஸிரதும் நீங்கள் தடுக்கப்பட்டால் ஏறாம் கட்டிக்கிட்டு லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜத்தன் ஏறாம் கட்டிக்கிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்று நீங்க தல்பியா சொல்லிக்கிட்டே போறீங்கங்க போறிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு சக்தி அதிகாரம் ஒரு அரசாங்கமோ போலீஸோ உங்களை என்ன செஞ்சிருச்சு ஹஜ் பண்ண விடாம தடுத்து விட்டது அப்படி தடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சரியா பண்ண போனோம் தடுத்துட்டாங்க வீட்டுக்கு வந்துடணும் லாஜிக்கு பதில் அப்படித்தான் சரியா லாஜிக்கு பதில் இங்க அல்லாஹ் பேசல அல்லாஹ் சொல்றான் அப்படி தடுத்து விட்டால் ஹதி ஒரு குர்பானி கொடுத்து விட்டு வந்து விடுங்கள் சரியா அப்ப முடிஞ்சா செய்ய முடியாட்டி வா நல்லா சொல்லல அட முடிஞ்சா பண்றான் ஒருவேளை முடியாட்டி தடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணு ஒரு குர்பானி கொடுத்து விட்டு வந்து விடு என்று மாற்று பரிகாரத்தை இங்க அல்லாஹ் சொல்றானா இல்லையா அதே மாதிரி பாத்தியலாக்கு வலா தஹலிகு ரூஸக்கும் ஹத்தா யபுலுகல் ஹதிய மஹில்லா ஃபயின் கான மின்கும் மரீலன் அவ் பிஹி அதம் மிர் ரஸிஹி ஃபஃபிதியத்தின் மின் ஸியாமின் அவ் ஸதகத்தின் அவ் நுஸ்கின் ஹஜ் இஹ்ராம் கட்டிய பிறகு முடிவெட்டலாமா ஏறாம் கட்ட பிறகு வெட்டக்கூடாது ஏறாமை கலை முறை வெட்டக்கூடாது ஒரு ஆள் ஏறாம் கட்டிட்டாரு ஏறாம் கட்டினா தலையில எக்கச்சக்கமான தேனு கட்டிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துது அல்ல பயங்கரமான என்னது புண்ணா இருக்குது முடிய எடுத்தே தீரணு என்று வந்தால் என்ன செய்யணும் அவரால் முடிய வைக்க முடியல சரியா எஹராமை முடிப்பதற்குள்ள மொட்டாடி சாவனு அந்த நிலைமைக்கு உடல் ரீதியான உபாதை ஏற்பட்டு விட்டது அவர் என்ன செய்யணும் முடியை மலித்துக் கொள்ளட்டும் சரியா மலித்துக் கொண்டு சும்மா போயிடலாமா நம்ம லாஜிக் எடுத்தா என்ன எப்ப வச்சா முயற்சி பண்ணா முடியல மொட்டடிச்சு போயிட்டாப்பா அப்படிங்க கூடாது அல்லாஹ் சொன்னா ஒருவேளை அப்படி முடியல என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மொட்டை அடித்துக் கொள்ளுங்கள் அப்படி மொட்டை அடித்தாலும் அதற்கு ஃபிதியா கொடுங்கள் என்ன ஃபிதியா மின் சியாமின் 3 நோம்புகள் நோறுங்கள் அப்படி நீங்க இஹ்ராமை கலைவதற்குள் நீங்கள் மொட்டை அடித்துக் கொண்டால் அதுக்கு என்ன பரிகாரம் 3 நோம்பு நோறுங்கள் ஓ சதகத்தின் அல்லது 6 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுங்கள் ஓ நுசுகின் அல்லது ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்யுங்கள் குருபானை கொடுங்கள் என்று பேசுகிறானே அப்ப முடியாட்டி விட்டுட்டு போற ஃபிதியா இல்ல அர்த்தம் கிடையாது முடியாட்டி மாற்று பரிகாரத்தை செய்யுங்கிற அல்ல சரியா குர்ஆன் சொல்வது போல நம் வரைந்து கொள்ள வேண்டுமா நம்மளே அல்லாஹ் போட்டு வரைக்கிறதா நவுது பில்லாஹி மினஹா இது இது முறையாயுது அதே மாதிரி பாத்தீங்களாக்கு ஹஜ்ஜில வந்து 3 வகையான ஹஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு ஹஜ் என்ன தமத்து இன்னொரு ஹஜ் என்ன நீங்கள் தமத்து அந்த அதிகாயத்திலேயே தமத்து ஹஜ்ஜி பண்ணினால் தமத்து ஹஜ்ஜி என்ன தெரியுமாங்க நம்மள்கிட்ட வந்து ஹஜ்ஜிக்கு சொல்லிட்டு போவாரு சொல்லிட்டு அவர் போய் இஹ்ராம் கட்டுவார்ல எதுக்கு இஹ்ராம் கட்டுவாரு உமராவு கட்டுவாரு உமராவு கட்டி இஹ்ராம உமராவை முடித்து விட்டு இஹ்ராமை அவிழ்த்து அங்கேயே மக்காவிலேயே தங்குவாரு எதுவரை தங்குவாரு துல்ஹஜ் 8 வரையில 8 வந்தவரையும் மக்காவுலயே அடுத்த இஹ்ராம் கட்டுவாரு எது கட்டுவாரு ஹஜ்ஜி கட்டுவாரு ஹஜ்ஜி கட்டி ஹஜ்ஜை முடிச்சிடுவாரு அப்ப
முதலில் ஒரு உமராவை செய்துவிட்டு பிறகு ஒரு ஹஜ்ஜி செய்தால் அந்த ஹஜ்ஜிக்கு பேர் என்ன? தமத்து. சரியா? 25 கேள்வி வைப்பேன். அப்ப முதலில் ஒரு உம்ரா செய்துவிட்டு உம்ராவுக்கு பிறகு ஹஜ்ஜி செய்தால் ஹஜ்ஜிக்கு பேர் என்ன? தமத்து. இந்த தமத்து ஹஜ்ஜி பண்றாரு ஹஜ் யாரு? இவர் கட்டாயம் குர்பானி கொடுத்தாக வேண்டும். கட்டாயம் என்ன செய்யணும்? குர்பானி கொடுத்தாக வேண்டும். அல்லாஹ் சொல்றா ஒரு ஹாஜி யார் தமத்து ஹஜ்ஜி பண்றாரு, முதல்ல உம்ரா பண்ணாரு, அப்புறம் என்ன பண்ணாரு? ஹஜ்ஜி பண்ணாரு, தமத்து ஹஜ்ஜி பண்றாரு. குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்துல வசதி இல்லை. அவரே ஒரு மிஸ்கீன், அவரே ஒரு ஃபக்கீர். சரியா? அவர் தமத்து ஹஜ்ஜி பண்ண குர்பானி கொடுக்க முடியல. ஒரு 1000 ரூபாய் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆட்ட என்ன செய்ய முடியல, வாங்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்வது? என்ன செய்யணும்? மாற்று பரிகாரம் உண்டா இல்லையா? வசதி இருந்தா கொடுக்க வேண்டியதான், இல்லாட்டி தேவையில்லை. அவர் லாஜிக் அடிச்சு விட்டு போயிடாம குரான் அல்ல என்ன சொல்றான், அவர் நோன்பு வைக்கட்டும். எப்படி நோன்பு வைக்கணும், எத்தனை நோன்பு வைக்கட்டும் என்று சொன்னால் 10 நோன்புகள் வைக்கட்டும். அந்த 10 நோன்புகளை அந்த ஹஜ்ஜில தங்குறாரு, அந்த காலத்தில் 3 நோன்புகளும் ஊருக்கு திரும்பிய பிறகு 7 நோன்புகளும் வைக்கட்டும் என்று தெளிவாகவே சூரத்துல் பக்காராவுடைய 196 வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப லாஜிக்க அடிக்கிறமே, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாத லாஜிக்கா? அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அப்படிதான் பார்க்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு விளையாடுனா அல்லாஹ்வுடைய அதாபு இறங்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், நவுது பில்லாஹி மினஹா, நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது. சரியா? அப்ப குர்ஆனை புரிந்து கொள்வது ஒன்னு குர்ஆனை கொண்டு, அல்லது ஹதீஸுகளை கொண்டு, ஹதீஸில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இப்னு அப்பாஸுடைய கவுல்களை கொண்டு, சொல்லை கொண்டு ஒரு பேச்சுக்கு. அடுத்த ஸ்டெப் போறேன், நாலுல போய் நிக்கிறேன். இப்னு அப்பாஸ் கவுலையும் தேடி பார்க்கிறோம், இப்னு அப்பாஸ் அந்த ஆயத்துக்கு ஒண்ணுமே சொல்லல என்று சொன்னால் சரியா? அப்புறம் என்ன பண்றது, என்ன பண்றது? சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? சரியா? நம்ம ஆளுக்கு கொஞ்சம் ஹலோ, இதுக்கு என்ன பண்றது அப்படின்ற சர்வதேச முஃப்தி ஆக்கி விட்டுறாம நீங்க என்ன செய்யணும், சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதை கூட நானா சொல்லல, என்னடா இவர் பாட்டுல சஹாபிங்கிறார், இப்னு அப்பாஸ் வழிகட்டு போயிட்டாங்க அப்படி இப்படி பத்துவம் கொடுத்து விட்டுறாம, அதையெல்லாம் நான் சொல்ல ஒவ்வொன்றுக்கு நான் ஆதாரங்களோடு தான் வந்திருக்கிறேன். இத இங்க வருது அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 4999 ஹதீஸாக, சஹீஹுல் புகாரி ஹதீஸ் நம்பர் என்ன 4999, அதுல சொல்றாங்க, என் அருமை சஹாபாக்களே நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். யார் மூலமாக என்று சொன்னால், புதில் குர்ஆனவின் அருவாத்தின் இந்த 4 சஹாபாக்கள், இந்த 4 சஹாபா ரசூலுல்லாஹி 4 பேருடைய பேரை சொல்லி, ஒன்னாவது வந்து அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது வந்து தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது முஆத் பின் ஜபர் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது உபய் பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு, 4 பேரை சொன்னது யாரு? ரசூலுல்லா சொல்றாங்க, நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சும்மா அலிஃபு பேத்தே கற்றுக்கொள்ள ரசூலுல்லா சொல்றாங்க, குர்ஆனுடைய ஞானம் தஃப்ஸீரே அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இப்னு மசூத் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இந்த சாலி மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இந்த உபரி பின் காபு மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், இந்த முஹாரி பின் ஜபல் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த சஹாபாவுடைய பேரையெல்லாம் சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற காரணத்தால. அப்ப இப்னு அப்பாஸ் இதுக்கு தஃப்ஸீர் பண்ணல அப்படின்னு சொன்ன, ஏனைய மத்த சஹாபாக்கெல்லாம் இதுக்கு யாராவது என்ன மாதிரி சொல்லிருக்கிறாங்களா என்று என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். கேட்டமா இப்னு அப்பாஸுக்கு வஹியா கேட்கிறாங்களா இல்லையாங்க? இப்னு அப்பாஸ் இப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னா கேள்வி என்ன, இப்னு அப்பாஸுக்கு வஹியா வந்துச்சு கேட்கிறமே, வஹியின் நாக்கு தான் இப்னு அப்பாஸுக்கு துவா செய்தது, வஹியின் நாக்கு தான் மற்ற சஹாபாக்களுக்கு என்ன செய்தது, துவா செய்தது. அப்ப அவ வஹியுடைய வாயை துவா செய்யுது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வைத்து? அப்ப நம்ம மத்த இப்னு அப்பாஸ் இல்லைன்னு 4 ஸ்டெப்புக்கு வந்து வேற ஏதாவது சஹாபாக்கள் இந்த ஆயத்துக்கு என்ன மாதிரி தஃப்ஸீர் பண்றாங்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக இதுக்கு சின்ன ஒரு உதாரணம், ஹஜ் எந்த மாசத்துல பண்ணுவோம், முஹர்ரம் மாசத்துல மாத்திச்சு இப்ப ஹஜ் கன்ஃபார்ம் லாஷக்கதீஹி, ஹஜ் வந்து துல் ஹஜ் மாசத்துல பண்ணுவோம். ஆனால் நான் சொல்ற ஆயத்தை நீங்க படிச்சு பாருங்க, ஆயத்தை வந்து 2, சூரா வந்து 2 பக்கரா, ஆயத்தை வந்து 197, 2ல 197, அதுல வந்து அல்லாஹ் ஹஜ்ஜ சொல்றான்,
அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்களில் செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கம். ஹஜ் குறிப்பிட்ட சில மாதங்களா ஒரே ஒரு மாசமா? ஒரு மாசம் அல்ல என்ன சொல்றான், சில மாதங்கள். அரபியில் ஷஹுருன் என்று சொன்னால் மாதம். என்னை விட உங்களுக்கு ஜாஸ்தியா இது தெரியும் நினைக்கிறேன். ஷஹுரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி அல்குர்ஆன், ஆயத் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஷஹுர்னா என்ன அர்த்தம்? மாதம். இந்த ஷஹருக்கு பன்மை என்ன? ஷஹுரும் மாதம். ஷஹர் ஷஹுரும், எனக்கு ஓரளவுக்கு அரபி தெரியும். ஷஹுரும் மாதம், அதனுடைய பன்மை அஷ்ஹுர். அரபில அஷ்ஹுர் சரியா? அப்ப ஷஹர் என்றால் ஒரு மாசம், அஷ்ஹுர்னா என்ன? மாதங்கள், பல மாதங்கள். ஹஜ்ஜ பத்தி அல்லாஹ் சொல்றா, ஹஜ் வந்து ஒரு மாசத்துல பண்ணன, அதுலயும் கரெக்டா சொல்லு, ஹஜ் 8, 9, 10 கரெக்டா போய் ஆவன. ஹஜ் ஒரு மாசத்துல பண்ணு அல்லாஹ் சொல்லாம, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மாலுமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில மாதங்களில் நீங்க செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி தர்றான். சரியா? நானா சொல்லல, எங்க இருக்குது? 2:197 நீங்க படித்து பார்த்துக் கொள்ளலாம். அப்ப இந்த ஆயத்தை அப்படி படிச்சுக்கிட்டு, ஓ அப்ப பல மாசத்துல ஹஜ் பண்ணலாமோ, நீங்க அதுக்கு ஹஜ்ஜில பண்ணுங்க, நான் இன்ஷா முஹர்ரத்துல ஹஜ்ஜிக்கு வர்றேன் சரியா? ஓ நீங்க வந்து ரபியுல் போய் ஹஜ் பண்ணிட்டு வாங்க பாய் அப்படின்னு ஃபத்வா கொடுத்துட்டு இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டான் சரியா? நான் அதுல ஹஜ்ஜில, நீங்க முஹர்ரத்துல, நீங்க ரபியுல் அவ்வல்ல, இரண்டா 4 மாசம் 3 மாசம் அல்லாஹ்வே இப்படி சொல்லிட்டாங்க என்ன நீங்கள் காட்டலாமா? காட்டினா என்ன? அவருக்கு குரானை பற்றிய ஞானம், ஹதீஸ்களை பற்றிய ஞானம், குரானை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை அறிவு ஒண்ணுமே கிடையாது. கிடையாத ஒருத்தன் பேசலாமே தவிர, அடிப்படை ஞானம் இருந்தால், ஞானம் இல்லாமல் குறைந்தவரை அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால், தமி அமைதியா இருப்ப, சுகூத் தெரியலப்பா, நீ கேட்கறீங்களா, நீங்க தெரியல அல்லாஹ் அப்படி சொல்லணும் சரியா? அப்ப பல மாதங்கள்ல பண்ணுன்னு அல்லாஹ் சொல்றான், புரியுதா? ஆனால் உங்கள யாராவது பல மாசத்துல ஹஜ்ஜுக்கு பண்ணிருக்கிறீங்களா? ஒரே மாசம் தான் ஹஜ்ஜி, பல மாசத்துல பண்ண கூடாது. ஆனா அல்லாஹ் பண்ண சொல்றான். அப்ப என்னடா இது இடிக்குது வரதா இல்லையாங்க? இந்த ஆயத்துக்கு ரசூலுல்லாஹி குர்ஆன்ல பாக்குறோம் சரியா? இல்ல, ஹதீஸ்ல பாக்குறோம். ஓரளவுக்கு ஹதீஸ் தெளிவு கிடைக்குது, ஆனா இந்த ஆயத்துக்கு முழுமை இல்ல ஹதீஸ்ல. இப்னு அப்பாஸ் என்ன பண்ணல இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் பண்ணல. அப்ப ஒரு சஹாபி என்று சொன்னால் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர். பேர் என்ன? இப்னு உமர். இப்னு உமர் வந்து யாருடைய பையன்? மாஷா அல்லாஹ், ஓரளவுக்கு இருக்கதான் செய்யுது சரியா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் பண்றாங்க. அந்த தஃப்ஸீரை இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 1560 ஹதீஸாக, சரி 1560 சொல்றாங்க. ஹஜ் என்பது பல மாதங்கள் அல்லது சில மாசம் நல்லா சொல்றாங்க, அது ஹஜ் செய்யறத அல்லாஹ் சொல்லல, ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டுறாங்கல்ல அதை அல்லாஹ் சொல்றான் சரியா? இப்ப உதாரணமா ஹஜ்ஜிக்கு போறாங்க, அவங்க துல்ஹஜ் மாசத்துல இஹ்ராம் கட்டலாம் இல்லையா? கூடும். துல்ஹஜ்ஜிக்கு முந்தைய மாசம் என்ன? துல்ஹஜ்ஜிக்கு முந்தி எங்க ஊர்ல துல்காதாங்குவாங்க, துல்ஹஜ் மாசம். துல்ஹஜ் மாசத்துக்கு முந்தைய மாசம் என்ன? துல்காதா மாசம். அதில் நீங்கள் இஹ்ராம் கட்டிக்கொள்ளலாம். துல்காதாவுக்கு முந்தைய மாசம் என்ன? சவ்வால். அதில் நீங்க இஹ்ராம் கட்டிக்கொள்ளலாம். அப்ப ஹஜ்ஜிக்கு நீங்க இஹ்ராம் கட்டணும் அப்படி சொன்னா, ஒன்னு சவ்வால் அல்லது துல்காதா அல்லது என்ன துல்ஹஜ், இந்த மாதங்களில் ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டி கொள்ளலாம். ஹஜ்ஜி செய்யின் அல்லாஹ் சொல்ல வரல இந்த ஆயத்துல. ஆனா ஆயத்தை படிச்சு பார்த்தா அல்லாஹ் சொல்றான், அதுக்கு இப்னு உமர் சொல்றாங்க, ஹஜ்ஜி செய்யின் அல்லாஹ் சொல்லல, ஹஜ்ஜிக்கு நீங்கள் இஹ்ராம் கட்டுவது சவ்வாலில் கட்டி கொள்ளலாம், துல்காதரா கட்டி கொள்ளலாம், துல்ஹஜ்ஜிலே கட்டி கொள்ளலாம். 3 மாசம் பன்மை இல்லையா? 3 மாசம் பன்மை. இப்படித்தான் இந்த ஆயத்து பேசுகிறது. ஒரு ஆளு ரமலான் மாசத்துல ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டுறாரு சரியா? அந்த இஹ்ராம் செல்லுமா செல்லாதா? செல்லாது. ஏ செல்லாது? இப்னு உமர் சொல்லிட்டாங்க, இந்த ஆயத்துக்கு தஃப்ஸீர் இப்னு உமர் சொல்லிட்டாங்க. அதனால ஹஜ்ஜிக்கு இஹ்ராம் கட்டணும் சொன்னா, ஒன்னு ஷவ்வால கட்டணும், துல்காதல கட்டணும், அது என்ன துல்ஹஜ்ஜில் கட்ட வேண்டும். அப்ப ஹஜ்ஜி என்ற இபாதத்து வணக்கத்தை பற்றி இந்த வசனம் பேசவில்லை. எதை பேசுகிறது? இஹ்ராமை பேசுகிறது என்று சொல்வது யாரு? இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லுவது வந்து என்ன?
குரானை புரிந்து கொள்ளக்கூடிய முறை அல்ல, அது உசூலுல் குர்ஆன் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாலாவது அடிப்படை. சரியா? ஒன்னாவது என்ன? குர்ஆனை கொண்டு. இரண்டாவது, மூணாவது, நாலாவது, சஹாபாக்கள். அஞ்சு அஞ்சு அடிப்படை குர்ஆனை புரிஞ்சுக்கிறதுக்கு அஞ்சு அடிப்படை. சரியா? அஞ்சாவது கடைசி அடிப்படை என்ன என்று சொன்னால், சஹாபாக்கள் யாரும் சொல்லல அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு தாபிய, யாராவது ஒரு தபா தாபியின் ஏதாவது இந்த ஆயத்துக்கு தப்சீர் பண்றாங்களா சரியா அப்படின்னு பாக்கணும். சரியா? என்ன இவரை தாபிய தபா தாபியெல்லாம் பார்க்க சொல்றாரு அப்படின்னு கூடாது. நான் சொல்லல, சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை நீங்க பாரு, ஒருவேளை சஹாபாக்கள் கேட்டு உங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்க பாக்கணும்? தாபியனா யாரு? சஹாபாக்களுடைய மாணவர்கள், ரசூலுல்லாஹுடைய மாணவர் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹுக்கு மாணவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு மாணவர்கள் தாபியன்கள், தாபியனுக்கு மாணவர்கள் தபா தாபியன்கள். அப்ப சஹாபாக்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்ன, தாபியை என்ன மாதிரி சொன்னாங்களா, சஹாபாக்குடைய மாணவர்கள் சொல்லிருக்கிறாங்களா, அல்ல மாணவர்களுக்கு மாணவர் சொல்லிருக்கிறாரா என்று நீங்கள் பாருங்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், சஹீஹுல் புகாரியில இமா புகாரி 3650 3650 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உம்மத்திலேயே முதல் சிறந்த சமுதாயம் உம்மத் எது? யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இந்த இந்த ரசூலுல்லாஹ் முஹம்மதியாவுடைய உம்மத்தில ரொம்ப சிறந்தவங்க யாரு? ஃபர்ஸ்ட் சஹாபாக்கள். இரண்டாவது யாரு? மூணாவது யாரு? இப்படின்னு சொன்னது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? நான் அந்த ஹதீஸ் அப்படியே சொல்றேன், ஹைர் உம்மதி, என் உம்மத்தில் சிறந்தவர்கள். சரியா? யார் என்று சொன்னால், கரிணி, என் காலத்தில் வாழக்கூடிய சஹாபாக்கள், இந்த உம்மத்திலேயே சிறந்தவங்க. ஃபர்ஸ்ட் யாரு? சஹாபாக்களுக்கு ஈக்குவலனம் ஆக முடியுமா? நீங்கள் உகது மலையை தங்கமாக வைத்து அந்த அளவுக்கு தங்கம் இருந்து நீங்க சதக்கா செய்தாலும், என் சஹாபாக்கள் ஒரு கையளவுக்கு சதக்கா பண்ணாங்களே, அதுக்கு நீங்க நன்மையை பெற முடியாது. இல்லையா? அப்ப இந்த சமுதாயத்தின் சிறந்தவர்கள் முதல்ல யாரு? சஹாபாக்கள் என்று சொல்லிவிட்டு, சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பிறகு யார் என்று சொன்னால், சஹாபாக்களுக்கு அடுத்தபடியாக வந்தவர்கள். சஹாபாக்களுக்கு அடுத்தபடியாக அவங்க வந்த யாரு? தாபியின் சஹாபாக்கள், உஸ்தாதா இருந்தாங்க, அவங்க மாணவரா இருந்தாங்க அவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், பிறகு அதற்கு பிறகு வந்தவர்கள் யாரு? தபா தாபியின். இந்த லிஸ்ட்ல இருந்து இமாம்கள் வருவாங்க, இமாம்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்தித்கள், அவங்கள்ட்ட வருவாங்க, இந்த லிஸ்ட்டுக்கு வருவாங்க. அப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்க, தாபியின் தபா தாபியன்ல மசூரூ கேள்விப்படுகிறீங்களா? நீங்க ஹதீஸ படிச்சுட்டு இதை அறிவிப்பார் அபு ஹுரைரான்னு. அபு ஹுரைரா அந்த இமாமுக்கு அறிவித்தாரு? இருக்காது. அபு ஹுரைரா உதாரணமா ஆயிஷா நாயிங்குவாங்க. ஆயிஷா நாய் யார்ட்ட சொல்லுவாங்க? ஆயிஷா நாயுடைய ஒரு நெருங்கிய ஒரு மாணவர், பல பேருக்கு வந்து அவங்க உஸ்தாதா இருந்தாங்க, அவங்க ஒரு ஆளுக்கு ஹாஸா நிறைய ஹதீஸ்களை கத்துக் கொடுத்தாங்க. அதில் ஒரு மாணவர் யார் என்று சொன்னால், மசூரூக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. மசூரூக் வந்து யாருடைய மாணவர்? ஆயிஷா நாயுடைய மாணவர். அப்ப ஆயிஷா நாயி வந்து சஹாபி, மசூரூக் யாரு? தாபி. அப்ப ஆயிஷா நாயி சொல்லவில்லை என்று சொன்னால், ஒருவேளை சொல்லிருக்கலாம், நம்ம கூட அந்த ரிவாயத்து வராமல் இருக்கலாம். ஒருவேளை ஆயிஷா நாயி மசூரூக் கூட சொல்லி மசூரூக் சொல்றாரா என்று பார்க்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களா, முஜாஹித் ரஹ்மஹுல்லாஹு அலைஹி, முஜாஹித் வந்து இப்னு அப்பாஸுடைய மாணவர். சரியா? அவர் முஜாஹித் என்ன மாதிரி இப்னு அப்பாஸ் சொல்லி முஜாஹித் சொன்னாரா என்று பார்க்க வேண்டும். அல்லது சுஃபியானு தௌரி கேள்விப்படுகிறீங்களா? சுஃபியானு தௌரி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி, அவர் வந்து என்ன தபா தாபியின். சரியா? அப்ப உங்களுக்கு வந்து குர்ஆன்ல ஒன்று கிடைக்கவில்லை என்று குர்ஆனை பார்க்கிறோம், குர்ஆன்ல கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஹதீஸை பாருங்கள். ஹதீஸிலும் இல்லை என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் சொன்னாங்களா? இப்னு அப்பாஸ் கிட்ட இல்லை என்று சொன்னா சஹாபாக்கள் சொன்னாங்களா? சஹாபாக்கிட்ட இல்லை என்று சொன்னா தாபியின் தபா தாபின்னு சொன்னா இந்த சங்கிலித்துறை எங்க வரும்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து ரசூலுல்லாஹ் இவங்கள்ட்ட சஹாபாக்களுக்கு கேள்வி, சஹாபாக்கள் தாபியனுக்கு கேள்வி, தாபியன் என்ன தபா தாபியனுக்கு கேள்வி. இப்படி வழி வழியாகத்தான் இந்த மார்க்கம் வந்தது. இது வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பேன், மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பேன் என்று சொன்னானா இல்லையாங்க? எப்படி அல்லாஹ் இறங்கி வந்தா பாதுகாப்பான்? எப்படி அல்லாஹ் பாதுகாப்பான்?
இந்த மாதிரியான ஏற்பாடுகள், இந்த மாதிரி சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், முஹஜ்ஜிதுகள், இந்த மாதிரியான ஏற்பாடு, இந்த ஏற்பாட்டின் மூலமாகத்தான் இந்த மார்க்கத்தை, இந்த வேதத்தை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, குர்ஆனை நம்ம இஷ்டத்துக்கு விளங்காம, நம்ம இஷ்டத்துக்கு தர்ஜமா பண்ணாம, நம்ம இஷ்டத்துக்கு தப்சீர் பண்ணாம, நபிகள் நாயகம் செல்லும் இதை எப்படி புரிந்து கொண்டார்களோ, எப்படி புரிய வைத்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ, புரிய சொன்னார்களோ, அப்படி நேர்மறையாக புரிந்து கொண்டு, நேர்மறையாக அமல் செய்து, நேர்மறையாக தாவா செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி, நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையிலே ஜன்னத்தில் பிரதோசிலே நபிமார்கள் சஹாபாக்களோடு இதுபோன்று நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துவா செய்து முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.